الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما وقل رب ارحمهما كما ربياني صغيرا. وقال النبي عليه الصلاة والسلام رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நேசரட்ட அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருள்மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சமீப காலமாக நம்முடைய நாட்டில் குறிப்பாகவும் உலகத்துடைய பல பாகங்களில் பொதுவாகவும் இஸ்லாமியர்கள் தன்னுடைய அன்றாட வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் நற்கருமங்களில் போட்டி போட்டு கொண்டு ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். தொழுகைகளாக இருக்கலாம், நஃபல் நோன்புகளாக இருக்கலாம், சுன்னத்தான நஃபலான உம்ராக்களாக இருக்கலாம், பொது சேவைகளாக இருக்கலாம். இவ்வாறு இன்னொரு அன்ன அநேகமான வணக்கங்களில் இபாதத்துகளில் இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தை விட தற்பொழுது கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய குரானையும் ஹதீஸையும் ஷரியாவையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் குரானில் நான்கில் ஒரு பகுதி என்றால் அது மிகையாகாது. நாம் செய்யக்கூடிய அநேகமான வணக்க வழிபாடுகள் அது நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் மத்தியில் உள்ளது. அதற்கு ஹுகூகுல்லா என்று கூறுவார்கள். அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் ஓரளவு நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் நான்கில் மூன்று பகுதி அது ஹுகூகுல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்றால் அது மிகையாகாது. அந்த ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் கடமைகளில் எக்கச்சக்கமான கடமைகள் இருக்கின்றன. அதிலே ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். அதிலே உள்ள மிக முக்கியமான ஒரு கடமை உறவு முறை. உறவு முறையிலேயும் ஆக முக்கியமான ஒன்று குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் என்றால், குர்ஆன்ல பல இடங்களில் தௌஹீதை பற்றி ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். எங்கெங்கெல்லாம் ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றானோ அந்த ஏகத்துவத்துடன் பிர்ருல் வாலிதெயின் பெற்றோர்களுடன் உபகாரமாக நடக்கக்கூடிய விடயத்தையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியம் அவனுக்கு ஷிர்க்கு வைக்காமல், அவனுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்வது. அதற்கு அடுத்தபடியாக ஹுகூகுல் இபாத் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முதலாவது இடம் வகிக்கக்கூடியது குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதைத்தான் சூரா பனு இஸ்ராயிலில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுடைய அல்லாஹ் உங்களின் மீது விதியாக்கி விட்டான், அவனை தவிர நீங்க வேற யாரையும் வணங்க கூடாது, வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ் மாத்திரம் தான். அதற்கு பின்னால உங்களுடைய பெற்றோர்களுடன் உபகாரமாக அன்பாக கருணையாக நடப்பதையும் அல்லாஹ் உங்களின் மீது கடமையாக்கி விதியாக்கி இருக்கின்றான். மீண்டும் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், அவர்களில் இரண்டு பேர்கள் அல்லது இரண்டு பேர்களில் ஒருவர் உங்களிடத்தில் முதுமையை அடைந்து விட்டால், ஏதாவது பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் கோபங்கள் ஆச்சரங்கள் வந்தாலும் அவர்களை பார்த்து சீ என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் உச்சரித்து விடாதீங்க. ஓலா தன்ஹருஹுமா, அவர்களை வீட்டை விட்டும் விரட்டாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, எப்பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் பேசினாலும் சங்கையான கண்ணியமான மரியாதையான வார்த்தையை அவர்களுடன் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம், இம்மா எவ்வளவு கண்ணக உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்தில் முதுமையை அடைந்தால் என்றால், பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் தான் வளர வேண்டும், மகள்மார்கள்ட்ட மகன்மார்கள்ட்ட தாயும் தந்தையும் வளர வேண்டும். முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை எல்டர்ஸ் ஹோமுக்கு அனுப்புவது அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, பண்பாடு அல்ல. நாங்க பார்க்கலாம் சில இடங்களில் அனாதை மடம் இருக்குது, அனாதைகளுக்கு என்று சொல்லி தனியான இடங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்லாம் அதையும் ஆதரிக்கல்ல. ஏன், ஒவ்வொருவருடைய வீட்டில் எங்களை குழந்தைகள் வளர்ற மாதிரி நாங்க ஒரு வீட்டில் ஒரு அனாதையை பொருட்படுத்தோம் என்றால் அவர்கள் தாங்கள் அனாதை என்ற ஒரு வித்தியாசம் விளங்காது. அவர்களுக்கு தனியான அனாதை மடம், முதியவர்களுக்கு முதியோர் இல்லம், வயோதிபர்களுக்கு வயோதிபர் இல்லம், இதை இஸ்லாம் ஆதரிக்கல்ல. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே தான் அவர்கள் வளர வேண்டும், உங்களிடத்திலே தான் வாழ வேண்டும், உங்களுடைய வீட்டில் வைத்துத்தான் நீங்கள் அவர்களுக்குரிய ஹிதுமத்துகளை பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சூசகமாக சுட்டி காட்டுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக கருணையாக நடப்பது இது சாதாரணமான விடயம் அல்ல. சில நேரங்களில் ஹிஜ்ரத்தை விட சில கட்டங்களில் ஜிஹாதை விட பெரிதாக இருக்குது. ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி வருகின்றார், யா ரசூலல்லாஹ், உரீதுல் ஹிஜ்ரத வல் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லாஹ் அப்தகில் அஜ்ர மினல்லாஹி சுப்ஹானஹு. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய நாடுகின்றேன், அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ர செய்ய நாடி வந்து விட்டேன், அதன் மூலம் உண்மையான கூலியை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகின்றேன் என்று கேட்ட நேரத்தில், ஹிஜ்ரத் சாதாரணமான விடயம் அல்ல. பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரையும் தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய சொத்து பத்துக்களையும் அனைத்து செல்வங்களையும் விட்டுவிட்டு நான் இஸ்லாமிய முறைப்படி வாழணும், தீனுடைய அடிப்படையிலே வாழணும்,
நான் வாழ்ற இடத்துல இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாது. அதனால இஸ்லாமிய சூழல் உள்ள ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்வது என்பது அது சாதாரணமான விடயம் அல்ல. ஜிஹாத் அல்லாஹுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்காக ஆசையோட ஆர்வத்தோட விருப்பத்தோட செல்கின்றார் ஜிஹாத். இந்த இரண்டை விடவும் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுடைய பெற்றோர்களில் இரண்டு பேர் அல்லது ஒருவர் ஹயாத்துடன் இருந்தால் அவருக்கு நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க, அவர்களுக்கு நீங்க போய் பணிவிடை செய்யுங்க. அந்த ஹிஜ்ரத் ஜிஹாத் இரண்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலியை நீங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றார் மீரான பெரியார்களே, சகோதரர்களே. அதனால பெற்றோர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்கும், அவர்களுடைய உள்ளங்களை எப்பொழுதுமே திருப்தி அடைய வைக்கணும். ஏன், அவர்கள் திருப்தி அடைந்தால் தான் அல்லாஹ் திருப்தி அடைவான். சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம் ஒரு சில பெரிய வணக்கங்கள், வழிபாடுகள், இபாதத்துகள், ஆனா பெற்றோரோட கோபம், உம்மாவோட கோபம், பாப்பாவோட கோபம், உம்மா ஏதாவது சொல்லுவாங்க, பாப்பா ஏதாவது சொல்லுவார், அதற்குத்தான் அவருக்கு பாப்பா, அதனாலதான் அவர்களுக்கு உம்மாண்டு சொல்வது. அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு ரைட் இருக்குது தன்னுடைய மகனுடன், தன்னுடைய மகளுடன். அவர்களுக்கு ஆத்திரம், கோபம் வார நேரத்தில் எதையாவது சொல்லிடுவாங்க. ஆனா மகன் மகன் தான், புள்ள புள்ளத்தான். அதனால என்னுடைய பாப்பா எனக்கு இப்படி கேட்டுட்டாரு, என்னுடைய தாய் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, நான் பேச மாட்டேன், நான் கதைக்க மாட்டேன், நான் ஜனாதாவுல கூட கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது அவ்வளவு நல்லதல்ல. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் திருப்திப்படுத்தினால் தான் அல்லாஹ் கூட உங்களுடன் திருப்தி அடைவான். அவர்களை நீங்க திருப்தி அடைய செய்யல, அவர்களை நீங்கள் கோபமடைய செய்தீர்கள், அல்லாஹும் உங்களோட திருப்தி இல்ல, அல்லாஹும் உங்களோட சந்தோஷம் இல்ல. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், அல்லாஹுடைய திருப்தி பெற்றோர்களுடைய திருப்தியில, அல்லாஹுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில. நீங்க பெற்றோர்களை கோபமடைய செய்தீங்க, உங்களுடன் அல்லாஹும் கோபம் அடைவான். பெற்றோர்களை திருப்தி அடைய வைத்தீங்கண்டாத்தான் அல்லாஹும் உங்களோட திருப்தி அடைவான். செய்வது அதை விட இலகுவான விடயம் என்ன, பெற்றோருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பது, உம்மா பாப்பாவுடைய முகத்தை அன்பாக சந்தோஷமாக பார்ப்பது. ஒரு சர்வ நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு இரக்கத்துடன், அன்புடன் ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோருடைய முகத்தை பார்த்தால் அவருக்கு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்தில் ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு ஆள் நூறு தடவை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க, அவருக்கும் அப்படி அந்த நன்மை கிடைக்குமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரொம்ப மனமானவன், அல்லாஹ் ரொம்ப திருப்தியானவன், அல்லாஹ் கொடை கொடுப்பதில் அவனுக்கு நீங்கள் யாரும் இல்ல. நீங்க நூறு தடவை பார்த்தீங்கன்னா நூறு ஹஜ்ஜுடைய நன்மை, ஆயிரம் தடவை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஹஜ்ஜுடைய நன்மை. அப்படி இந்த என்ன, எங்கட வீட்டுல நம்முடைய தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் எங்கட வீட்டிலேயே காபத்துல்லா இருப்பது மாதிரி, எங்கட வீட்டுல பைத்துல்லா இருப்பத மாதிரி. ஏன், அவர்களை பார்ப்பதின் மூலமாக ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை. இந்த அளவுக்குண்டா வெறும் மூன்றே மூன்று வஸ்துக்கள், பொருட்கள், அதை பார்ப்பதற்கும் நன்மை. அதுல ஒன்று தான் பெற்றோருடைய முகம், மற்றொன்று ருக்யத்து பைத்துல்லா காபத்துல்லாவை பார்ப்பது, மற்றொன்று புனித கலாமாகிய குர்ஆனை பார்ப்பது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால யாருடையாவது வீட்டுல தாயும் தகப்பனும் உயிருடன் இருக்கிறார்களா, அவர்களுடைய வீட்டில் பைத்துல்லா இருப்பதை போன்று, அவர்களுடைய வீட்டிலேயே சொர்க்கம் இருப்பதை போன்று. ஏன், நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹா, சொர்க்கம் தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழால. அதனால வீட்டுல தாய் இருக்கிறாங்களா அப்படின்னு, எங்கட வீட்டிலேயே சொர்க்கம் இருக்குது, தாயும் தகப்பனும் இருக்கிறாங்களான்டா சொர்க்கத்துடைய ரெண்டு வார்த்தை வீட்டுல இருப்பது மாதிரி. இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தந்தை மரணித்து விடுகின்றார்கள். இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா ரொம்ப நேரம் அழுகிறார்கள். அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் இந்த அளவுக்கு அழுகுறீங்க, நாங்க எல்லாம் நம்பித்தானே இருக்கிறோம், ஆனா சொன்னார்கள், லீ பாபானி இலல் ஜன்னா, எனக்கு சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு வாசல்கள் இருந்தது, அதுல ஒரு வாசல் இன்றைக்கு அடம்பட்டுருச்சு. இந்த பாப்பா என்னுடைய தந்தை இறந்ததுனால அதுல ஒரு வாசல் இன்று அடைபட்டு விட்டது. இன்னும் ஒரே ஒரு வாசல் தான் எனக்கு நிச்சயமாக பாக்கியாக இருக்குது, அதை நினைத்து தான் நான் அழுகிறேன் என்றார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு ஊழியம் புரிவது, அவர்களுடைய முகங்களை பார்ப்பது, அவர்களுடைய சபையில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துவது மிக முக்கியமான வணக்கம், மிக முக்கியமான இபாதத். இந்த அளவுக்கு என்றால் சலஃபு ஸாலிஹீன்கள்ல ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, உலகத்தில் உள்ள எல்லா முஹத்தித்தீன்களுடைய தந்தை என்றால் மிகையாகாது. இமாம் புகாரியுடைய ஆசிரியர் என்று சொன்னாலும் பொய்யாக ஆகாது. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த அந்தத்தை பெற்றவர்கள் தான் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் ஷரீப்ல ஒரு ரிவாயத்து வருது, ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்கள் அடிக்கடி சுன்னத்தான நஃபிலான உம்ராவுக்கு வருவதற்கு ஆசை, அல்லது ஹஜ்ஜு செய்வதற்கு பருதான ஹஜ்ஜ உம்ராவை முடிச்சுட்டாங்க, நஃபிலான ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்கு ஆசை மதீனாவுல தான் இருக்கிறார்கள். ஆனா மக்காவுக்கு வந்து உம்ரா செய்யற நேரத்துல தன்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் என்றால் ஜனாசாவுல கலக்க கிடைக்காதுன்னு சொல்லி தாய் மரணிக்குகின்ற வரைக்கும் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு நஃபிலான ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யவில்லை என்று கிரந்தங்கள்ல கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தாபிஈன்களுடைய மிக முக்கியமானவர் தான் உவைஸுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபியவர்கள் சொன்னார்கள், ஹைரு தாபிஈன உவைஸுல் கரணி, தாபிஈன்களிலாக சிறந்தவர் நல்லவர் என்றால் உவைஸுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் யமன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுக்கு ஒரு படை, ஒரு கூட்டம், ஒரு ஜமாஅத் நபியவர்களை சந்திப்பதற்காக இது வருகிறார்கள். அந்த கூட்டத்தில சொல்லி அனுப்பினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேளுங்க, என்னுடைய தாய் யமன்ல இருக்கிறார், அவருக்கு நான் ஹிஜ்மத் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தாயுடைய ஹிஜ்மத்தில் ஈடுபடவா அல்லது மதீனாவுக்கு வந்து உங்களை சந்திக்கட்டுமா? நபி அவர்களே ஒரே ஒரு தடவை ஈமானுடன் சந்தித்தால் முஸ்லிம் சஹாபி, சஹாபியாக ஆகுவது சாதாரணமான விடயம் அல்ல. இப்பொழுது கேட்டு அனுப்புகின்றார், யார் ரசூலல்லாஹ், நான் என்னுடைய தாயுடைய பணிவிடையில இருக்கட்டுமா அல்லது மதீனாவுக்கு வந்து உங்களை சந்தித்து அந்த சஹாபாக்களுடைய பட்டியலில் சேர்ந்து விடட்டுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். இதுவும் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாய. நபி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், இல்ல சொல்லுங்க, உவைசுல் கரணி தன்னுடைய தாயுடைய ஹிஜ்மத்திலேயே இருக்க சொல்லுங்க, நீங்க மதீனாவுக்கு வந்து என்னை சந்திப்பதை விட உங்களோட தாயுடைய ஹிஜ்மத்துல உங்களுடைய பெற்றோர்களுடைய பணிவேடியில் இருப்பது சிறந்தது. உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யமன்லேயே இருந்து விடுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர், பின்னொரு காலத்துல இன்ஷா அல்லாஹ் யமன்ல இருந்து ஒரு படை வரும், ஒரு கூட்டம் வரும், அதுல உவைசுல் கரணி என்று சொல்லக்கூடிய வருவாரு, வந்து உங்களை சந்தித்தா, நீங்க அவர்களை கண்டால் சந்தித்தால் உங்களுக்காக துஆ செய்யும்படி, உங்களோட பாப மன்னிப்புக்காக இஸ்திக்பார் செய்யும்படி அவர்கள்ட்ட நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே மாதிரி பின்னொரு காலத்துல ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யமன்ல இருந்து ஒரு படை வந்து அதுல உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வருகின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கூறுகின்றார்கள், எனக்காக நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, என்னுடைய பாப மன்னிப்புக்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்கள். ஹதரத் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் கேட்கின்றார்கள், நான் உங்களுக்கு செய்யவா? நீங்க நபியுடன் இந்த அளவுக்கு நெருக்கமானவர், இரண்டாவது ஹலீஃபா, அல்லாஹ் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான், நான் உங்களுக்கு துஆ செய்யவா? ஹதரத் உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள், இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் நடந்த சொல்லிவிட்டு சென்றார்கள், உமர், உபைசுல்கரன் என்று சொல்லக்கூடியவர் யமனிலிருந்து வந்தார், உங்களுக்காக அவர்கள் துவா செய்யும்படி நீங்க கேளுங்க நபியவர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதனால் நீங்க எனக்காக துவா செய்யுங்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்ட. இதுவும் முஸ்லிம்ல வார ரிவாயத். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கின்றார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க உபைசுல்கரன் ரஹிமஹுல்லாஹ் ஹதரத் உமருடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்ததாக ரிவாயத்தில் வருது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதெல்லாம் நாங்க பார்க்கலாம். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து கூட மதீனாவை விட்டு விட்டு வரல. உபைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் தாபியை சஹாபியாக ஆகுவதற்குரிய மிகப்பெரிய சந்தர்ப்பம். அவ்வாறு இருந்தும் கூட அவர்கள் தாயுடைய கிதுமத்தில நபி அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னதனால இருந்து விட்டார்கள் என்றால், பெற்றோர்களுடைய பணிவிடையை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டம், நாங்க பார்க்கலாம் சில நேரங்கள்ல பாப்பா பெரிசா படிச்சிருக்க மாட்டார், உம்மாவும் பெரிதா படித்திருக்க மாட்டாங்க. இப்பொழுது ஓரளவு படிக்கிறாங்க. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நம்மளுடைய மூத்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றா, அந்த காலத்துல படிக்கிறது 3ஆம் வகுப்பு வரைக்கும் அல்லது 5ஆம் வகுப்பு வரைக்கும், அதற்கு மேல படிப்பு அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப குறைவோ. ஆனா அவருக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. அவர் தன்னுடைய விரலால அடையாளம் தான் வைப்பாரு. ஆனா மகனை பெரிய பட்டதாரியாக ஆக்கியிருப்பாரு, மகனை பெரிய ப்ரொஃபஷனலா பெரிய ஒரு படித்தவராக வாப்பா ஆக்கியிருப்பாரு. ஆனா மகன் படிச்சு பெரிய போஸ்டுக்கு வந்துட்டாரு, பதவிக்கு வந்துட்டாரு. அவருடைய முக்கியமான ஃபங்க்ஷன், அவருடைய முக்கியமான நண்பர்கள், அல்லது அரசாங்கத்துடைய பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாரண்டா, இப்ப மகனுக்கு சரியான வெக்கம். வாப்பாவை சபைக்கு எடுக்க இயலாது, வாப்பாவை ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சம். வாப்பா எதையாவது பேசிடுவாரு, என்னுடைய கண்ணியம் என்னுடைய ரெஸ்பெக்ட் பறி போய்விடும். அதனால தயவு செய்து வாப்பா நீங்க இந்த சபைக்கு வராதீங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வராதீங்க, வந்தாலும் நீங்க பின்னாடி உட்கார்ந்து கொள்ளுங்க. இவர மனுஷனாக்கினதே அந்த வாப்பா. ஆனா இப்ப வாப்பாவை சபைக்கு எடுக்கிறதுக்கு இவருக்கு வெக்கம், இவருக்கு கூச்சம். சைன் கையெழுத்து போட தெரியாத வாப்பா, இவருடைய சைன் பல லட்சம் பொறுமதி ஆக்கினவர் தான் வாப்பா. ஆனால் இன்று உலகம் போற போக்குல இந்த விலிரங்கமான கண்ணியம், விலிரங்கமான பதவி, இந்த விலிரங்கமான ஆரவாரத்திற்கு இவர் அடிமையாகி தன்னுடைய பெற்றோரை சபைக்கு எடுப்பதற்கு கூட வைக்கப்படுகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வயது முதிர்ந்து விட்டா சில வேளை ஞாபகம் மறதி ஏற்படும். திருப்பி திருப்பி கேட்பாங்க, திருப்பி திருப்பி பேசினத்தையே பேசுவாங்க. சில மகள்மார்களுக்கு சில மகன்மார்களுக்கு அலட்சியாயி, இது என்ன, இது ஒரே பேசினத்தை பேசிக்கொண்டிருக்கிறீங்க, இது என்ன ஒரே கேட்டதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் ஒன்றுக்கு பல தடவை கேட்டா என்ன, நாங்க கொஞ்சம் பொறுத்துக் கொள்வோம். ஒரு பேச்சை திருப்பி திருப்பி பேசினா நாங்க அதை பொறுத்துக் கொள்வோம். நாங்க சிறுவர்களாக இருந்த நேரத்துல, நாங்க மழலை மொழியில நாங்க பேசுற நேரத்துல எங்கட பேச்சை கூட சந்தோஷமா கேட்பாங்க. ஏதாவது அந்த சின்ன பேசுற அந்த 2-3 வயசுல அந்த சின்ன புள்ள பேச ஆரம்பிச்சா வீட்டுக்கு வாரவர்கள் எல்லார்ட்டையும் உண்மை சொல்லுவாங்க, மகன் இத கொஞ்சம் பேசுங்க, மகள் இத கொஞ்சம் நீங்க பேசுங்க. எங்கட பேச்ச வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கேட்க வைப்பாங்க, பேச வைப்பாங்க. அவ்வளவு நம்முடைய பேச்சு அவர்களுக்கு இன்பம். ஆனால் வயோதிப்பத்தை அடைந்தால் அவங்களோட பேச்சு எங்களுக்கு எரிச்சலைங்க, அவங்களோட பேச்சு எங்களுக்கு ஒரு வகையான கோபம், அவர்களுடைய பேச்சு ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல ஒன்றுக்கு பல தடவை பேசலாம், ஒன்றுக்கு பல தடவை கேட்கலாம், அது எல்லாத்தையும் நாங்க பொறுத்து கொள்ளணும். கொஞ்சம் மறதி இருக்கும், ஞாபக சக்தி குறைந்திருக்கும், பலகீனங்கள் இருக்கும், நோய்கள் இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுடைய தள்ளாடிய வயதில் எதையாவது வாங்கி கேட்கிறாங்க, சந்தோஷமாக வாங்கி கொடுக்கும். அவர்கள் பல லட்சம் பொறுமதியானத்தை கேட்க மாட்டாங்க. வயோதிப்பத்தை அடைந்த தாயோ தந்தையோ நகைகளை தாங்காண்ட கேட்பாங்க, அல்லது இந்த அந்த மாதிரி பொறுமதியானதுகளா கேட்பாங்க. சாதாரணமான சின்ன சின்ன பொருள், சில 100 அல்லது சில 1000, ஏதாவது ஒரு உடுப்பு, ஒரு சாரி அல்லது ஒரு ஸ்லீப்பர், அல்லது ஏதாவது ஒரு உணவு பண்டம் அல்லது பேரன் பேத்திகளுக்கு கொடுப்பதற்காக கேட்பாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா ஒரு சில குழந்தைகள் அதை கூட யோசிப்பாங்க, இது என்ன ஒரே எந்த கேட்டு கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு நிறைய செலவுகள் இருக்குது, நான் அவங்களுக்கு இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு எத்தனை செலவு வாங்கி தாரது, செலவில் அவர்களுடைய முகத்துல பாய்ந்து விடுவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க சில நேரங்கள் எங்கட மனைவிக்கு மகளுக்கு மகனுக்கு பல ஆயிரம் பொறுமதியானவைகளை வெளிநாடுகளுக்கு சென்றா வெளியூர்களுக்கு போனா வாங்கி கொண்டு வருவோம். மகளுக்கு படல்ல, மகனுக்கு படல்ல, மனைவிக்கு படல்ல, அந்த வீட்டுடைய மூலையில பல ஆயிரம் பொறுமதியானது, அந்த அளவுக்கு பொறுமதியானதை தாயோ தந்தையோ கேட்க மாட்டாங்க. அற்பமான சொற்பமான சாதாரணமான ஒன்றைத்தான் வாங்கி கேட்பாங்க. நாங்க வாங்கி கொடுத்ததற்கு பின்னாலும் வீட்டுக்கு யாரு வந்தாலும், இது இந்த மூத்த மகன் வாங்கி தந்தது, இது என்னுடைய இளைய மகன் வாங்கி தந்தது, இது என்னுடைய கடைசி பொம்பளை புள்ள வாங்கி தந்தது, சின்ன பொருள், அது ஒரு ஆயிரமும் பொறுமதியா இருக்காது, ஆனா அவர்கள் அதை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆயிரம் பொறுமதியாக இருக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அதனால பெற்றோர்களுடைய அந்த உள்ளத்தில் உள்ள அந்த மஹப்பத் இருக்குது. உலகத்தில் உள்ள மற்ற எல்லா அன்புகளும் மஹப்பத்துகளும் விருப்பங்களும் அதற்கு பின்னால சில வேற வேற நோக்கங்கள் இருக்கும், ஆனால் பெற்றோர்களுடைய மஹப்பத்துக்கு பின்னால எந்த நோக்கமும் இல்லை. குழந்தை பால், குழந்தைகளுக்கு நோய் வந்து விட்டதுன்றா அந்த தாய்க்கு நோய் வந்து விடும். குழந்தை சாப்பிடாட்டி உமா சாப்பிட மாட்டாங்க, மகன் சாப்பிடாட்டி பாப்பா சாப்பிட மாட்டார். ஏன்? இது எனக்கு இந்த உணவு பிள்ளைக்கு ரொம்ப விருப்பம், அதனால அவருக்கு விருப்பமானதை நான் எப்படி சாப்பிடுறேன், மகளுக்கு விருப்பமானதை நான் எப்படி சாப்பிடுறேன். அவர்களுக்கு நோய் வந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் நோய், அவர்கள் எங்கேயாவது வெளியில போனா எப்ப வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஹதீஸ் குதுசியில வருது, வலா யனாமானி ஹத்தா தனாம், நீ தூங்குகின்ற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. சில வாலிபர்கள் இரவிட சுத்துவாங்க, 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் நண்பர்களோட, ஆனா 10 மணிக்கு பாப்பா கோல் பண்ணினா மகனுக்கு கோபம் வந்துடும். அது கோல் பண்றது போன் பண்றது என்ன, வாங்க அவர் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நிம்மதி இல்லை, அவர்களுக்கு தூக்கம் போகாது. சொல்லுவாங்க, நீங்க படுங்க, நீங்க தூங்குங்க, நாங்க வாரோம், ஆனா அவர்களுடைய உள்ளம் தூங்க இடம் கொடுக்காது. லா யனாமானி ஹத்தா தனாம், நீங்க தூங்குகின்ற வரைக்கும் அவர்களுக்கு உறக்கம் வராது. நீங்க சாப்பிடுகின்ற வரைக்கும் அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மஹப்பத் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய மஹப்பத்தை உங்களின் மீது அன்ப உங்களுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்துல நான் போட்டேன் என்று அல்லாஹ் ஹதீஸ் புத்தியில கூறுகின்றான். அதனால அவர்களுடைய பாசம், அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை நேசிக்கிற நேசம் இருக்குது. இதற்கு பின்னால எந்த வகையான பிரதி எதிர்பார்ப்பும் இல்லை, நோக்கங்களும் இல்லை, வேற எந்த தேவையும் இல்லை. அது கல்பால உள்ளத்தால வாரந்த விருப்பம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, சில பேரை வயோதிபத்தை அடைஞ்சிட்டா குழந்தைகள்கிட்ட மகன்டையோ மகள்கிட்டயோ பேரண்டையோ பேத்தியோ தூங்கி கொண்டிருப்பாங்க. ரொம்ப சிரமம் வந்தா தர் கொஞ்சம் தட்டி விடுவாங்க, எனக்கு இந்த மருந்து எடுத்தாங்க, எனக்கு இந்த விக்ஸ அல்லது இந்த பாம கொஞ்சம் பூச்சி விடுங்க, அல்லது கொஞ்சம் அவங்க இருமல், அவங்க கொஞ்சம் அடிக்கடி இருமி கொண்டிருந்தா சில வேளை குழந்தைகளுக்கு கோபம் வரும். இது என்ன, நீங்க எங்களை நிம்மதியா தூங்க விடுறீங்க, இல்ல உங்களுக்கு தூக்கம் இல்லாட்டி பரவாயில்லை, எங்களை தூங்க விடுங்க. அவர்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு கட்டத்துல தான் எங்களை எழுப்பி விட்டு இருப்பார்கள், எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவியை கேட்டு இருப்பார்கள். ஆனால் நாங்க குழந்தையாக இருந்த நேரத்துல அவர்கள் பால், நாங்க பால் குடிக்கிற அந்த நேரத்துல அந்த 1.5 வருடம் 2 வருடத்துல ஒரே ஒரு இரவு கூட தாய் முழுமையா தூங்கிட்டமா, அடிக்கடி எழுப்பி பார்ப்பாங்க. புள்ள தூங்காட்டியும் கவலை, புள்ள தூங்கினாலும் கவலை, ஏன் இது தூங்குதில்லை, அல்லது ஏன் கூடுதலா தூங்குது, ஏதாவது வருத்தமா, ஏதாவது நோயா. அவர்கள் எங்க இருந்தாலும் குழந்தையுடைய சிந்தனை, தூங்கினாலும் குழந்தையுடைய சிந்தனை, அவர்கள் அந்த சமையல் அறையில இருந்தாலும் குழந்தையுடைய சிந்தனை, வாஷ்ரூம்ல இருந்தாலும் குழந்தையுடைய சிந்தனை, எந்த நேரத்தை பார்த்தாலும் புள்ள புள்ள குழந்தை குழந்தை என்ற அந்த ஞாபகத்துல தான் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், கொஞ்சம் பெரியவர்களாகி நாங்க கொஞ்சம் படிச்சு முன்னேறி எங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் காசுகள் வந்துட்டா, இப்பொழுது உமாவை மதிக்கிறல்ல, இப்பொழுது பாப்பாவை மதிக்கிறல்ல, பாப்பாவுடைய பேச்சில இன்பத்தை தாரல்ல, உமா பாப்பாவோட உட்கார்றதுக்கு டைம் இல்ல, நேரம் இல்ல. கூட்டாளிமார்களுக்கு எவ்வளவோ டைம் கொடுப்பாங்க, அஞ்சவர் ஆறவர் கொடுப்பாங்க, ரிவுனால் வந்த கூட்டாளிமார்களோட சுத்துவாங்க, பக்கத்துலதான் தாய் இருப்பார், பக்கத்துலதான் தந்தை இருப்பார். உம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, மகன் வரமாட்டானா, பாப்ப பார்த்து கொண்டிருப்பாரு, மகன் வரமாட்டானான்னு சொல்லி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த தாய் பாத்திரத்துக்கு நிகராக உலகத்துல வேற எந்த பாத்திரத்தையும் நாங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா உண்மையில தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்களுடைய பொறுமதி. அயாத்தோடு இருக்கும் போது விளங்காது, அவர்களுடைய பேச்சு எரிச்சலை தான் தரும், அவர்களை எதையாவது கேட்ட கோபத்தை தான் தரும். ஆனால் மரணித்து விட்டதற்கு பின்னால எங்களுக்கு உமாண்டு சொல்றதுக்கு வேற யாரும் இல்லை. மரணித்ததற்கு பின்னால வேற யாரையும் பாப்பான்னு நாங்க கூப்பிடலாது. அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த பாசத்தோடு அந்த தாய் மகன் என்று கூப்பிடுவாங்களே, அதற்கு நிகராக உலகத்துல வேற யாரு கூப்பிட்டாலும் அந்த பாசத்தோட உள்ள மகன் என்றதை யாராலும் உச்சரிக்க முடியாது. அதனால யாரு யாருடைய வீடுகள்ல தாயும் தகப்பனும் அவர்களுடைய பெற்றோர்கள் யாருடன் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு டைம் நாங்க கொடுக்கணும், அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கணும், அவர்களோடு உட்கார்ந்து பேசணும். விடுமுறை காலங்கள் வருதா, லீவு காலங்கள் வருதா, எல்லா இடங்களுக்கும் ட்ரிப் போறோம், உள்நாட்டுல வெளிநாட்டுல போற மாதிரி இந்த லீவை நான் உம்மாட்ட கழிப்பேன், இந்த லீவை நான் பாப்பாட்ட கழிப்பேன், வீட்டுல போய் உமாவுடன் உட்கார்ந்து கொள்வேன். அவர்களுடைய அந்த தள்ளாடிய வயதுல நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ எனக்கு சமைச்சிட்டாங்க, உங்களோட தலையை நான் மசாஜ் பண்றேன், பாப்பா உங்களோட காலை நான் பிடிச்சு விடுறேன், உமா உங்களோட தலைக்கு நான் எண்ணெயை பூசி விடுகின்றேன். எத்தனை பேர் இருப்பாங்க உமாவோட பாப்பாவோட இப்படி பேசுறோம்னு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால யாருடைய வீட்டுல தாயும் தந்தையும் உயிருடன் ஹயாத்துடன் இருக்கிறாங்களோ, நானும் சொல்றது அவங்க பெரிய பாக்கியம்தான். உலகத்துல பணம் காசு வாகனம் சொத்து செல்வம் இது எல்லாத்தையும் விட ஆகப்பெரிய செல்வம் தான் பெற்றோர்கள் உயிருடன் இருந்தால். அந்த பெற்றோர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பது, அவர்களுடன் நேர காலத்தை கழிப்பது, அவர்களுடைய சமையல அமர்ந்து கொண்டிருப்பது, அவர்களோட கொஞ்சம் உட்கார்ந்து கொண்டிருப்பது இருக்கிறதே, இது ஆகப்பெரிய விஷயம். அவர்களுக்கு விருப்பமானவைகளை வாங்கி கொடுப்பது ஹயாத்து சஹாபாவோட வருது. அதுல சுசாமத்தின் ஒரு தடவை 1000 திருகம் பொறுமதியான ஒரு பலன் தரக்கூடிய பெரித்த மரத்தை வாங்கி விட்டுகின்றார். கேட்டாங்க, வீணா நீங்க இந்த பழம் தார மரத்தை வெட்டுறீங்க? இல்ல, என்னுடைய உம்மாவுக்கு ஈத்த மரத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்த விருப்பம், அந்த குருத்த அதனுடைய நடுவுல இருக்கும் அது சரியான விருப்பம். என்னுடைய தாய் கேட்டாங்க, மகன் ஏழுமண்ட ஈத்த மரத்துடைய குருத்த எனக்கு தாங்காண்டு. என்னுடைய தாய் கேட்டு விட்டால், என்னுடைய சில வசதி இருக்குது, 1000 திருகம் தானே பரவாயில்லை, அதனால உம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் ஆக முக்கியமான விடயம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். 1000 திருகம் பொறுமதியான பெரித்த மரத்தை வாங்கி அதை வெட்டி அதற்குள்ளே இருந்த அந்த குருத்தை எடுத்து தன்னுடைய தாய்க்கு கொடுக்குகின்றார்கள். ஹதரத் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், அவர்களை ஏதாவது தவறுதலா செய்துட்டாங்க, ஏதாவது தப்புதலா பேசிட்டாங்க, அவர்களை விரட்டாதீங்க, வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. எத்தனையோ இடங்கள்ல நாங்க எங்கட வீட்டுல வைக்கலாம், வேற வீட வாடகைக்கு வாங்கி வைப்போம், வேற ஆள் வச்சு நாங்க பார்ப்போம், வாரவங்க எல்லாம் பணத்துக்கு தான் வேலை செய்வாங்க, கடமைக்கு தான் செய்வாங்க, ஆனா நாங்க செஞ்ச அந்த உம்மாவுடைய பாசத்தோட வாப்பாவுடைய பாசத்தோட செய்வோம். அதனால குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களை விரட்டிடாதீங்க, ஆத்திரத்தில் எதையாவது சொல்லிட்டாலும் அதே மாதிரி நீங்க ஏசிடாதீங்க. இரக்கத்துடைய இரக்கையை அவர்களுக்காக நீங்க விரித்து கொடுங்க. என்னுடைய தாய் தந்தையர் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கியதை போன்று அல்லாஹ்வே சொல்லி தருகிறான். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி தந்து விட்டான் பெற்றோர்களுக்கு எப்படி துஆ செய்யணும். அடிக்கடி கேட்போம். பலர்கள் கவலைப்படுவாங்க, என்ன செய்ய, இப்ப என்னுடைய வாப்பாவும் உமாவும் இல்ல, நான் நல்ல வசதியா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திக்கிறான், ஆனா இப்ப உமா வாப்பா இருந்தா நான் அப்படி இப்படி கவனிச்சிருப்பேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு விடயம், அவர்களுக்காக துஆ செய்யலாம், அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யலாம், அவர்களுக்காக வேண்டி நல்ல வேலைகளை செய்து அதனுடைய நன்மைகளை நாங்க சேர்த்து வைக்கலாம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒருவர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறார், கத்துகின்றார், கதறுகின்றார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை பாதுகாருங்கள் என்று அவர் கத்தி கதறுவதை போன்று, யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போன்று, கபிரிலே உள்ளவர்கள் எனக்கு யாராவது துஆ செய்ய மாட்டார்களா, எனக்கு யாராவது என்னுடைய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹிடத்தில் இஸ்திஃபார் செய்ய மாட்டார்களான் கபரில் உள்ளவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக இது செய்ய மாட்டார்களான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதனால மரணித்து விட்டால் அவர்களுக்காக சதகா ஜாரியா செய்வது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது, அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி இஸ்திஃபார் செய்வது, இதன் மூலமும் ஓரளவு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்ளலாம். ஆனால் இதை விட ஆக பயங்கரம் எங்களுடைய நாட்டுகள்ல அந்த குறவு, மேற்கத்திய நாடுகள்ல சில வேலை வருஷத்துக்கு ஒரு முறைத்தான் வாப்பாவை போய் பார்ப்பாங்க. வெளிநாடுகள்ல வீட் தேசில வாப்பா இறந்துட்டாருன்னா சொல்லுவாங்க, சண்டே வார வரைக்கும் வைங்க, எனக்கு மற்ற நாள் எல்லாம் வேலை, அதனால் லீவு வந்தா நான் வாப்பாவுடைய அந்த கடைசி இறுதிக்கிரியைகள்ல கலந்து கொள்றேன். வருடத்தில் ஒரு முறை ஃபாதர்ஸ் டேன்னு இருக்குது, வருடத்தில் ஒரு முறை மதர்ஸ் டேன்னு இருக்குது, அந்த ஒரே ஒரு முறைத்தான் போய் தாயையும் தந்தையும் சந்திப்பார்கள். அந்த மாதிரியான கலாச்சாரம் எங்கள்கிட்ட வந்துவிடக் கூடாது. மாற்றமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாங்கள் நேரம், அவர்களுக்காக வேண்டிய டைம், அவர்களுடன் பேசுவது, அவர்களுடன் கதைப்பது, அதற்கு மாற்றமாக அவர்களை நோவித்து அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்பது. சில வேளை சொல்லுவாங்க, நான் மன்னிக்க மாட்டேன், பரவாயில்லை, நாங்க யார் யாருக்கையும் மன்னிப்பு கேட்கின்றோம், யார் யாருடையோ கால்களை பிடிப்பதற்கு தயார், ஆனால் என்னுடைய அனைத்தையும் சுத்தமாக்க, என்னுடைய தாயுடைய காலை பிடிச்ச, என்னுடைய தந்தையுடைய காலை பிடித்தால் என்ன? நபியுடைய ஹதீஸ் குல்லு துனூபு யஃபிருல்லாஹு மாஷா இல்லா உகூக்கல் வாலிதீன், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பதை தவிர, பெற்றோருக்கு யாரு தீங்கு கொடுத்தார், பெற்றோருக்கு யாரு நோவினை கொடுத்தாலோ, பைன்னஹோ யுஅஜ்ஜுலு சாஹிபிஹி கபல மௌத்தி, மரணிப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் உலகத்திலேயே அதற்குரிய தண்டனையை கொடுத்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால சில வேல கஷ்டம், எங்கட பிடிவாதத்தை விடணும், எங்கட உமா அப்படி எனக்கு ஏசிட்டாங்க, என்னுடைய மனைவிக்கு அப்படி சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அவர்களுடைய தள்ளாடிய வயதுல கோபத்துல ஆத்திரத்துல சொல்லி இருப்பாங்க, அதை நாங்க பாராட்டினோம், நாங்க தாய் தந்தைய கவனிக்கலாண்டா, எங்கட குழந்தைகள் அதை விட மோசமாகத்தான் எங்களோடு நடந்து கொள்வாங்க. அதனால ஹதீஸ்ல வருது, நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படித்தான் உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. நாங்க அன்பாக இரக்கமாக இருந்தா நம்முடைய குழந்தைகள் அதே போல கூடுதலாக நம்முடன் அன்பாக இரக்கமாக இருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இதை சொல்ல வருகிறோம் என்றால், அமல் செய்வதிலேசி, ஐபாஜ செய்வதிலேசி, சஹஜ் தொழுவதிலேசி, நபிலான உம்ராக்களை செய்வது இலகு, ஆனால் பெற்றோருடைய உள்ளத்தை நோவினை செய்து அவர்களுடைய உள்ளத்தை கவலையில் ஆக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தாவிட்டால் அல்லாஹுடைய திருப்தியை கூட அல்லாஹுடைய பொருத்தத்தை கூட அடைய முடியாது. அதனால யார் யாருடைய பெற்றோர்கள் உயிருடன் அல்லது நோயுடன் ஹயாத்துடன் இருக்கிறாங்களோ நாங்கள் சொல்வது அவங்க பெரிய பாக்கியசாலிகள். அதனால மரணிக்குகின்ற வரைக்கும் அவருடைய சிதமத்தில் அவர்கள் ஈடுபடணும். யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ ஹயாத்துடன் இருக்க செய்ய கிடைக்கல, ஆனால் இப்பொழுது அவர்களுக்காக துஆ செய்வோம். தாயுடைய சாட்சியை கவனிப்பது கூட நேரம் இல்ல. ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, என்னுடைய பெற்றோர்கள் மரணித்ததற்கு பின்னால நான் என்ன செய்யணும்? நபியவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு ஹாலா சாட்சி இருக்கிறாங்களா, பெரியம்மா இருக்கிறாங்களா, உங்களுடைய தாயுடைய சகோதரி இருந்தா அவர்களுக்கு போய் நீங்க ஹிதுமை செய்யுங்க. அவர்களுக்கு ஹிதுமை செய்தா தாய்க்கு செய்த மாதிரி. அதனால மரணித்து விட்டால் தாயுடைய தந்தையுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடன் போய் உறவை வளர்த்துக் கொள்வோம். நாங்க எங்கட புள்ள குட்டிகளுக்கு காட்டி கொடுக்கோம், இவர் என்னுடைய இந்த சொந்தம், இவர் என்னுடைய இந்த உறவுக்காரர். அதனால எங்கட குழந்தைகள் வளரக்கூடிய நேரத்திலேயே உறவினுடைய வீடுகளுக்கு அழைத்து செல்லணும், உறவினர்களை அறிமுகம் செய்யணும். இவங்க இந்த வகையில சொந்தம், இவர்கள் இந்த வகையில சொந்தம். நாங்க காட்டி விட்டோம் என்றா நாங்க மரணித்தாலும் எங்கட குழந்தைகள் அவர்களோட நண்பாக இரக்கமாக இருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உறவு முறையில ஆக முக்கியமானது பெற்றோர்களுடன் அன்பாக நடப்பது. அதனால யார் யாருடைய வீடுகள்ல பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் அன்பாக இரக்கமாக கருணையுள்ள பார்வையுடன் பெற்றோர்களுடன் நடப்பதற்கு முயற்சி செய்வதுடன் யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து அந்த நல்லவர்களுடைய பட்டியலில் நாம் எல்லாம் சேருவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. ஆகவே யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, மனை மக்களுடைய பாம்புடைய மன்னிப்பாயா, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாம்புடைய மன்னிப்பாயா. யாருடைய பெற்றோர்கள் மரணித்து மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை உரிமையமாக ஆக்கி வைப்பாயாக, அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தில் பூங்கவனமாக ஆக்கி வைப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. அவர்களின் மூலமாக நம்முடைய கல்வை உள்ளக்கேளை குளிரச் செய்வாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு